கேள்விப்பட்டேன். என்னுடைய 15வது வயதில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியான முடிவை எடுத்தேன். 18வது வயதில் ஞானஸ்நானம் பெற்றேன். இன்று வரை கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறேன். தேவன் எனக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அநேகமான கஷ்டமான கடினமான பாதைகளின் மூலமாகவும் நான் வந்திருக்கிறேன். என்னால் மட்டுமல்ல, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள். என் கூட பிறந்தவர்கள் 4 பேர், என் தாயார், எல்லாருமே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். இன்று நேற்றல்ல, பல 40-50 வருஷங்களாக எங்களை கிறிஸ்துக்குள் வழி நடத்தினவர் ஒரு ஈசிஐ பாஸ்டர், ரெவரன் ஹென்றி சாமியல் என்று குன்னூரை சேர்ந்தவர். இப்பொழுது அவர் இல்லை. அவர் எங்களை கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பாக வழி நடத்தினார். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரங்களாக நாங்கள் எங்கள் குடும்பத்தினர் இருப்பதை குறித்து தேவனுக்கு மிகுந்த நன்றியை செலுத்துகிறேன். நான் நியூசிலாந்தில் வசிக்கிறேன். எனக்கு ஒரு மகள், அவளுக்கு ஒரு 2.5 வயது மகள் இருக்கிறாள். என் மகன் இருவரும் ஆஸ்திரேலியாவில் வேலை செய்கிறார்கள். நானும் என் கணவரும் நியூசிலாந்தில் இருக்கிறோம். இப்பொழுது சில காலங்களாக இருக்கிறோம். அங்கும் சபைகளில் அதிகமாக நாங்கள் பங்கெடுக்கிறோம். மட்டுமல்ல, தேவன் எனக்கு ஒரு சின்ன வரத்தை தந்திருக்கிறார், பாடல்கள் எழுதும்படியாக. அநேக பாடல்களை எழுதியிருக்கிறேன், அநேக செய்திகளை தந்திருக்கிறேன். அவைகள் எல்லாம் யூடியூபில் இருக்கின்றன. தேவன் தந்த அந்த வரத்துக்காக நான் தேவனுக்கு மிகுந்த நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, ஐடென்டிஃபைங் தி ரிசன் லார்ட் இன் தி வொர்க் பிளேஸ். உயிர் தெழுந்த ஆண்டவரை நம்முடைய வேலை ஸ்தலத்தில் அடையாளம் கண்டுகொள்வது. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா அதை வணங்கணும்னு அர்த்தம் இல்லை. ஆனால் நம்முடைய வேலை எவ்வளவு முக்கியமானது என்பதை குறிக்கிறதாக அந்த வசனம், அந்த வாக்கியம் இருக்கிறது. செய்யும் தொழிலே தெய்வம். வர்க் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கைகளில் வேலை என்பது மிகவும் முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் 1/3 நாம் வேலை இடத்தில் செலவழிக்கிறோம். இயேசுவும் அதீத நேரங்களில் வேலையை குறித்தும், வேலை இடத்தில் நாம் இருக்க வேண்டிய விதம், ஊழியம் செய்வது போன்ற காரியங்கள் குறித்து அதிகமாக பேசியிருக்கிறார். பவுலும் கூட நிறைய பேசியிருக்கிறார். ஒரு எஜமான் எப்படி இருக்க வேண்டும், வேலைக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அநேக விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நாம் வேலையை குறித்த வேலையின் மீது வேலையை நாம் எப்படி அணுகுகிறோம், நம்முடைய அணுகுமுறை எப்படிப்பட்டது என்பதை குறித்து நமக்கு அதிகமான அறிவு தேவையாக இருக்கிறது. நாம் எந்த எப்படிப்பட்ட வேலையை செய்தவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். எந்த வேலையும் சின்னது, பெருசு, ஒசந்தது, தாழ்ந்ததுன்னு எதுவுமே இல்லை. எல்லா வேலையுமே உழைத்து சம்பாதிக்கிற எல்லா காசுமே சரியான காசு தான். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உண்மையாக எந்த வித ஏமாற்றத்தரும் பொய்யும் பணம் சுருட்டும் இல்லாமல் செய்கிற எல்லா வேலையுமே நல்ல வேலை தான். எந்த வேலையுமே தப்புன்றதோ கம்மியானதோ அல்ல. நாம் எல்லாருமே வேலை செய்ய வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4:12 வாசிக்கிறோம். உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லுகளை பார்க்கிறோம். அதே மாதிரி 2 தெசலோனிக்கேயர் பார்க்கிறோம். 3:10 ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்கிறோம். இயேசுவானவர் தான் எதற்காக வந்திருந்தார் என்று அவருக்கு தெரியும். ஊழிய செய்யதான் வந்திருக்கேன்னு தெரியும். ஆனாலும் அவர் எத்தனை வருஷம் வரைக்கும் வேலை ஊழியத்துக்கு வரல, 30 வயசு வரைக்கும் அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, மர வேலை செய்து கொண்டிருந்தார். அவருடைய தகப்பனாரோடு சேர்ந்து, அவருடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து, அவருடைய குடும்ப வேலையாகிய தச்சு வேலையை செய்து கொண்டிருந்தார். அவர் நினைச்சிருந்தா விட்டுட்டு வந்துட்டு, அவனுக்கு தெரியும் நான் ஊழியம் செய்து வந்திருக்கேன், இதுக்காக நான் வரலன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் கூட அப்படிப்பட்ட மாதிரியை நமக்கு வைத்து போனார். பவுல் அப்போஸ்தலர் ஒரு பரிசேயர், ஆனாலும் அவரும் கூட என்ன செய்தார், தன்னுடைய சொந்த கைகளால் வேலை செய்து சாப்பிட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக நம்ம என்ன நினைக்கிறோம், ஊழியம் செய்யணும், ஊழியத்தின் அழைப்பை பெற்றோம்னா ஃபுல் டைம் ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டுட்டு வருகிற அநேகரை நம்ம பார்க்கிறோம். ஆனால் எல்லாருமே சாட்சி சொல்ல அழைக்கப்படுகிறோம். We are all called to witness. But we are all not called to work full-time. நாம் அனைவருமே சாட்சியாக ஜீவிக்கவும் சாட்சி சொல்லவும் அழைக்கப்படுகிறோம். ஆனால் எல்லாரும் முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கப்படவில்லை. அதற்கென்ற அழைப்பை பெற்றவர்கள் வேலையை விட்டுட்டு அதுக்கு போனாங்கன்னா நாம் வேலை செய்ய வேண்டும் என்பது தேவன் நமக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. நான் 87 வருஷத்திலிருந்து இன்று வரையிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், முழு நேரம் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நியூசிலாந்து 22 வருஷமாக இருக்கேன். அங்கே எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். சமைக்கணும், வீட்டு வேலையை செய்யணும். சனிக்கிழமையான வீட்டு வேலை மொத்தத்தையும் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கான விஷயங்களை ரெடி பண்ணணும், மெசேஜ் ரெடி பண்ணணும், கம்யூனியனுக்கான ஆயத்தங்கள் பண்ணணும், தமிழில் பாட்டு டைப் பண்ணி ஓவர்ஹெட்ல போட்டிருந்தது எல்லா வேலையும் நாங்கள் தான் செய்வோம். அப்போ அந்த எந்த சூழ்நிலையும் நான் வேலை விடணும்னு நினைக்கிறேன். நான் வேலை செய்து கொண்டே தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு தேவன் நமக்கு பலனை கொடுக்கிறார். வேலை செய்ய வேண்டும் என்பது நம் எல்லாருக்கும் விதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எஜமானே எஜமானே என்ற ஒரு பாடல், ஒரே ஒரு கவியை மட்டும் உங்களுக்கு முன்பாக நான் பாடுவேன். நம்முடைய எஜமான் தேவன், எஜமானை குறித்தும் வேலையை குறித்தும் நாம் இங்கு பேசிக் கொண்டிருப்பது. நான் என்று செய்ய ஒரு பாடலை உங்கள் முன்பாக வைத்தேன். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை வைத்துதான் தேவனை அநேக கிறிஸ்துவை அறியாதவர்கள் ஜட்ஜ் பண்றாங்க. ஆகையினால் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் சின்சியராக, ஆனஸ்டாக, உண்மையாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன பையன் ஸ்கூல்ல என்ன பண்றான், பக்கத்துல இருக்கிற பையனோட பென்சிலை திருடுறான். இதை நீங்க ஒருவேளை கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் திருப்பிறீங்க. அப்ப என்ன ஆச்சு, அவங்க டீச்சர் வந்து அவங்க அப்பாவை கூப்பிட்டு சொல்றாரு, உங்க அப்பாவை கூப்பிட்டு வான்னு சொல்றாரு. அவங்க அப்பா வந்த உடனே டீச்சருக்கு சொல்றாங்க, உங்க பையன் பக்கத்துல இருக்கிற பையனோட பென்சிலை திருடிட்டான். அவர் உடனே அவன் சொல்ல, ஏன்டா இப்படி பண்ண, எங்கிட்ட கேட்டிருந்தா நான் ஆபீஸ்ல இருந்து உனக்கு கொண்டு வந்து கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்றாரு. அதனால ஆனஸ்டி, நம்ம எந்த நமக்கு நம்மை சேராத, நமக்கு உரியதாக இல்லாத எந்த பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது. இட்ஸ் வெரி காமன். இல்லையா, ஆபீஸ்ல இருந்து திங்ஸ் எடுத்துட்டு வர்றது, ஆபீஸ் நேரத்தில் வேலை நேரத்தில் சொந்த காரியங்களை செய்வது போன்ற காரியங்கள் நம்ம அதிகமாக, நமக்கு அது ரொம்ப ஒரு சகஜமான விஷயமாக ஆகிவிட்டது. ஆனாலும் நாம் நம்முடைய வேலையில் உண்மையாக சின்சியராக இருக்க வேண்டும். யூ ஆல்சோ ஹாவ் டு பி லாயல் அண்ட் ஃபெய்த்ஃபுல், உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே என்று தேவன் நம்மை பார்த்து சொல்லத்தக்கதான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நம்முடைய எஜமான்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர்கள் நல்லவங்களா இருந்தாலும் சரி, கடினமானவங்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, வி ஹாவ் டு ஓபே ஈவன் தி ஹார்ட் வேர்ட்ஸ். அதை தான் பவுல் நமக்கு சொல்லுகிறார், கடினமான ஊழியக்காரருக்கு எஜமானுக்கு கூட நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறார். நாம் ஒருவேளை வேலையை வாங்குகிற இடத்தில் இருக்கிறார்களா என்றால், இஃப் யூ ஆர் அன் எம்ப்ளாயர், ரிமெம்பர் தட் காட் இஸ் யுவர் பாஸ், என்னுடைய எஜமான், நான் எஜமானாக இருக்கலாம் நம், ஆனால் என்னுடைய எஜமான் தேவன் என்பதை உணர்ந்தவர்களாக, நம் கீழ் இருப்பவர்களை, நமக்கு வேலை செய்கிறவர்களை அன்போடும் இரக்கத்தோடும் கருணையோடும் நாம் நடத்த வேண்டும். இயேசுவும் கூட அதிகமாக எஜமானை குறித்தும் ஊழியக்காரனை குறித்தும் அதிகமாக சொல்கிறார். எபேசியர் 6, கொலோசியர் 3 மற்றும் 4, 1 தீமோத்தேயு 6, 1 பீட்டர் 2, இது எல்லாவற்றிலுமே எப்படி எஜமான் இருக்க வேண்டும், எப்படி வேலைக்காரன் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ நாம் வேதத்தில் படித்த அந்த வசனங்களுக்கு வருவோம். முக்கியமாக யோவான் 21 யோவான் 20 அந்த புத்தகம் முடிந்து விடுகிறது. ஆனால் 21 சேர்த்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? இயேசு அதனை முழுக்க பார்க்கும்போது இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர்களுக்கு அருளின 3வது தரிசனம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். முதல் 2 தரிசனங்கள் என்ன? முதலாவது அவருடைய சீஷர்கள் கூடியிருக்கும் போது அவர்கள் நடுவே வந்து உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயத்தில் தோமா அவர்களோடு இல்லை. அப்ப 2வது முறையாக தோமா இருக்கும்போது வந்து என் கையை பாரு, விழாவில் உன் கையை போடுன்னு சொல்றது 2வது தரிசனம். இது 3வது தரிசனம். அந்த டைம்ல இயேசு உயிரோடு எழுந்தது குறித்து அநேக ரூமர்ஸ், அநேக வதந்திகள் இருந்தது. எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டுட்டு இருக்காங்க, ஜீசஸ் இஸ் ரெசரெக்டட், இஸ் இட் ட்ரூ, இஸ் இட் அ ரூமர் அப்படின்னு சொல்லி எல்லா நியூஸ் சேனல்லையும் ஃபிளாஷ் நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதனால இயேசு என்ன பண்றாரு, தான் உண்மையிலேயே ஒரு ஆவி அல்ல, தான் உயிரோடு ரத்தத்தோடும் சதையோடும் இருக்கிற ஒரு மனுஷர் என்பதை காண்பிப்பதற்காக இவர்களுக்கு நிறைய இடங்களில் தரிசனமாகிறார், இவர்களுக்கும் தரிசனமாகிறார். 1வது வசனத்தில் பார்க்கிறோம் அவர் அவர்களுக்கு தரிசனமாகிறார். 2வது வசனத்தில் பார்க்கிறோம் எத்தனை பேர் இருக்கிறார்கள், 7 இருக்கிறார்கள். யார் யார்? பேதுரு, செபதேவின் குமார் அதாவது யாக்கோபு மற்றும் யோவான், நாத்தான்வேல், தோமா, இன்னும் 2, 7 அங்கு இருக்கிறதை பார்க்கிறோம். பேதுரு என்ன சொல்கிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு, மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு. முதல்ல இயேசு அவரை அழைக்கும் போது அவர் என்ன பண்றாரு, மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் போது இயேசு அவரை பார்த்து என்ன சொல்கிறார், என் பின்னேவா உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க அந்த அந்த சந்தர்ப்பத்தில் அவர் முதன் முதல்ல இயேசு அவருக்கு அழைத்த போது அவருக்கு மீன் எதுவுமே கிடைக்கல. அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் ரா முழுதும் பிரயாசப்பட்டும் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆனால் இயேசு சொல்றாரு, இந்த பக்கம் போடுன்னு, நாங்கள் ரா முழுதும் பிரயாசப்பட்டும் கிடைக்கல, ஆனாலும் நீங்க சொன்னபடி போடுறேன் அப்படின்னு சொல்லி போடுறாரு. இயேசு ஒரு மீன் பிடிக்கிறவர் அல்ல, இயேசு ஒரு தச்சு வேலை செய்பவர். பேதுரு என்னது, வாழ்க்கை பூரா மீன் பிடிச்சவன், அவருக்கு தெரியாத ஒரு தச்சு வேலை செய்கிறவர் சொல்லுகிறார். ஆனாலும் அதுக்கு கீழ்ப்படிந்து அவர் அதே போல வலையை போட்டு அதிக மீன்களை பிடிக்கிறார். அப்பதான் அவருக்கு தெரியுது இவரை, அப்பதான் அதுக்கப்புறம் தான் இயேசு அவரை கூப்பிடுறாரு. வி ஆர் ஃப்ரூட்ஃபுல் வென் வி ஒபே காட், நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம், அல்லது சக்சஸ்ஃபுல்லாக வெற்றியாளர்களாக மாறுகிறோம். ரா முழுதும் பிரயாசப்பட்டும் கிடைக்காத மீன் இயேசுக்கு கீழ்ப்படிந்த போது, இயேசு இத்தனைக்கும் அவர் மீன் பிடிக்கிறவர் இல்லை, ஒருவேளை பேதுரோட அப்பா வந்துட்டே இந்த பக்கம் போடுற அப்படின்னு சொல்லியிருந்தா ஒருவேளை அது அப்பீலிங்காக இருக்கும். ஓகே, நம்ம கரெக்டாக அப்பா சொல்றாரு, அனுபவஸ்தர்னு சொல்லுவாங்க, இயேசு அனுபவஸ்தர் கிடையாது. ஆனாலும் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த போது அவர் வெற்றியாளராக மாறினதை பார்க்கிறோம். அப்ப இயேசு அவர்கிட்ட என்ன சொல்றாரு, என் பின்னேவா உன்னை மனிதர்களை பிடிக்கிறவராக மாற்றுவேன். உடனே அவர் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னாடி போனாரு. போகும்போது என்னாச்சு, 3.5 பேதுரு இயேசுவோடு கூட இருந்தார். அந்த 3.5 நிறைய விஷயங்கள் நடந்தது இல்லையா. முதலாவது இயேசுவே கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமார் நகை கிறிஸ்து என்று சொன்னது பேதுரு தான். அப்ப பேதுரு கிட்ட இயேசு என்ன சொல்றாரு, பரலோகத்தின் திருவுகோலை உனக்கு தருவே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டுமல்ல, நீ கல்லா இருக்கிற இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. இயேசுடைய நெருங்கின இன்னர் சர்க்கிள், நெருங்கின ஒரு குரூப், அதுல குழுவில் இருக்கிறது யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான், இல்லையா? அதோட நிறைய அற்புதங்களை பேதுரு பாக்குறாரு. மதுரூப மலையில இருக்காரு. அந்த அற்புதங்களை செய்யும் போது சில வேளைகள் இயேசு பண்றாங்க, மூணு பேரை மட்டும் கூட கூட்டிருப்பாரு. இப்படி அநேக விஷயங்களை பாக்குறாரு. அப்ப பேதுருவும் அவர் கூட இருந்தவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த சீஷர்கள் என்ன நினைக்கிறாங்க, இயேசு வந்து நாங்கள் நம்ம அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், ரோம சாம்ராஜ்யத்தின் கீழ் இருக்கிறோம், இவர் என்ன பண்ண போறாரு, இவங்களை எல்லாம் டிஃபீட், இவங்களை எல்லாம் தோற்கடித்து யூத ராஜ்யத்தை இங்கு ஸ்தாபிக்க போகிறார், யூதருடைய ராஜா இவர், யூத ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார் என்று இவர்கள் எல்லாம் எதிர்பார்த்து 3.5 வருஷம் அவர் கூடவே இருக்காங்க. ஆனா 3.5 வருஷத்தின் முடிவில் என்னாச்சு, எந்த ராஜ்யமும் ஸ்தாபிக்கப்படவில்லை. மட்டுமல்ல, அவர் தனியாக சிலுவையில் தொங்கி மரித்து போனார். அப்ப பேதுருக்கு இந்த 3.5 வருஷங்கள் நடந்த எல்லா விஷயங்களும் மறந்து போய் இன்னைக்கு என்ன சொல்றாரு, மீன் பிடிக்க போறேன். தன்னுடைய அழைப்பை மறந்தவராக மீன் பிடிக்க திரும்பி போனத பாக்குறோம். ஆனால் இன்றைக்கு என்னாச்சு, முதல் நாளில் நடந்தது போலவே இன்றைக்கும் மீன் கிடைக்கல. என்னுடைய சொந்த அனுபவத்தில் கூட, ஒருவேளை நம்ம பலருக்கு இந்த அனுபவம் இருக்கலாம், என்னுடைய சொந்த அனுபவத்தில் கூட நான் முதலில் தேவனிடத்தில் வந்தபோது எனக்கு நிறைய தரிசனங்கள், கனவுகள், நிறைய அதிசயமான விஷயங்கள், உடனே உடனே கனவுட்டேந்து பதில் எல்லாம் கிடைக்கும். இது வந்து நான் சொல்றது ஒரு 40 or 45 வருஷங்களுக்கு முன்பாக. ஆனால் இப்போ சமீபமாக நான் சில மன அழுத்தத்தில் இருக்கும்போது, ரொம்ப நான் ஆண்டவர் இருக்கிறாரா உண்மையிலே அப்படின்னு பல ஃபண்டமெண்டல் குவஸ்டின்ஸ் என்னுடைய மனசுல வந்துச்சு. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நான் எதிர்பார்த்த விதமாக தேவன் செயல்பட வேண்டும். பேதுரு என்ன நினைச்சார், அவரு தன் யூத ராஜ்யத்தை சாம்ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்க போகிறார். நான் என்ன நினைச்ச, தேவன் இப்படி இப்படி எல்லாம் செய்ய போகிறேன். ஆனால் அது நடக்காத போது நாம் என்ன செய்யறோம், மறந்து போகிறோம். தேவனுடைய வாக்கு தத்தங்களை, அவர் செய்த அற்புதங்களை, அவருடைய ஆதி அன்பை எல்லாவற்றையும் நாம் மறந்து போகிறோம். ஆனால் தேவன் எனக்கு ஞாபகப்படுத்தினார், நான் உனக்கு எப்படிலாம் உன்னோட பேசினேன், உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் உனக்கு இப்படி ஒரு தரிசனம் கொடுத்தேன், அது எப்படி உண்மையா நடந்தது ஞாபகம் இருக்கா, நான் இப்படி ஒரு கனவுல இருக்கு, உனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அந்த கனவு எப்படி நிறைவேறது உனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த காரியத்தை நீ என்கிட்ட கேட்கும்போது நான் எப்படி உன்னோட பேசினேன், நான் எப்படி உன்னை அநேக காரியங்கள் நடத்தி வந்தேன், எல்லாத்தையும் அவன் ஞாபகப்படுத்துவது, ஆம் ஆண்டவரே நான் தாழ விழுந்த ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே நான் மறந்து விட்டேன் நம்முடைய மனுஷீக நம்முடைய சரீர பலவீனங்கள்ட நான் மறந்து போகிறோம். அதனால God restored me. அதே போல நான் பேதுருவின் வாழ்க்கையில் நாம் இப்ப பார்க்க போறோம் என்ன செய்தார். பேதுரு மறந்து போய், தன் அழைப்பை மறந்து, 3.5 வருஷ அனுபவங்களை மறந்து, தனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை மறந்து திரும்பவுமாக மீன் பிடிக்க போகிறார். இயேசு கரையில் இருக்கிறார். இவங்களுக்கு இயேசுவை அடையாளம் தெரியவில்லை. 3.5 வருஷம் ஒருத்தரோடு அனுதினமும் பயணித்த ஒருத்தரை இவங்களால அடையாளம் காண முடியவில்லை. இயேசு அவங்கள்ட்ட என்ன கேட்கிறாரு, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா, அவங்கள்ட்ட இல்லை. நம்ம தேவனை விட்டு தூரம் போகும்போது நம்மளுடைய வி ஆர் எம்டி ஆன் த இன்சைட், நமக்குள் ஒரு வெறுமை வருகிறது, நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை. தேவனுக்கு கொடுக்க, இயேசுக்கு கொடுக்க அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை. அப்ப 6 வசனத்தில் அவர் சொல்ற, போய் வலைய போடுங்க அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்க அநேக பெரிய மீன்கள் உள்ள அந்த வலையை இழுத்துன்னு வராங்க, நிறைய மீனை பிடிக்கிறாங்க. அப்ப கூட பேதுருக்கு அவரை அடையாளம் தெரியவில்லை. ஆனால் அவரை அடையாளம் தெரிந்து கொண்டது யார், யோவான். 7 வசனத்தில் பார்க்கிறோம், யோவான் அவரை அடையாளம் கண்டு கொண்டு அவர் கர்த்தர் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பேதுரு என்ன பண்றாரு, தண்ணியில குதிக்கிறாரு. ஏன் தண்ணியில குதிக்கிறாரு, அவர் நீந்தி போய் முதல்ல போய் இயேசுவை நான் பாத்துடணும், ஏன்னா இயேசு கரையில நிற்கிறாரு, இவங்கெல்லாம் அந்த வலையை இழுத்துன்னு வரதுக்குள்ள முதல்ல போய் அவரை பார்த்தணும்னு சொல்லிட்டு குதிச்சு அவங்க போய் இயேசு கிட்ட போறாரு. அவன் வந்த போது என்ன இருக்காங்க, கரையில் கறி நெருப்பு போட்டிருக்கிறதையும் மீன்கள், மீன் அப்போ ரெண்டும் இருக்கிறதையும் பாக்குறாங்க. இயேசு முதல்ல அவங்ககிட்ட என்ன கேட்டாரு, புசிக்கிறதுக்கு உங்களிடத்தில் ஏதாவது உண்டான்னு கேட்டாரு. ஆனா அவங்க வரும்போது என்ன இருக்கு, சாப்பாடு ரெடியா இருக்கு. எங்கே வந்தது, சாப்பாடை ரெடியா வச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இவங்க என்ன எப்படி இருப்பாங்க, பசியா இருப்பாங்க. ராத்திரி பூரா இவங்க மீன் பிடிக்க போயிருக்காங்க, பசியா இருப்பாங்க. அதுதான் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய காரியங்கள் எல்லாம் அறிந்தவர், அவரும் மனுஷராக இருக்கார், நம்மையும் அதிகமாக புரிந்து கொண்டவர் அவர். அவங்கள்ட்ட என்ன பேச போறோம்னு அவருக்கு தெரியும். ஆனா முதல்ல என்ன செய்யறாரு, வயிற்றுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. நிறைய இடங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, சுவிசேஷத்துல நிறைய இடங்கள்ல அவர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கிற நம்ம பார்க்குறோம். ஐந்தப்பம் ரெண்டு மீன், இந்த ஜனங்கள் பசியா இருக்கிறார்கள். அவர்கள் பசியை குறித்து அவருடைய சரீரத்தை குறித்தும் அக்கறை உள்ளவராக அவர் இருக்கிறார். பசி உற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். நான் இப்ப ரொம்ப சமீப காலங்கள் அதிகமாக இதை உணர்றானவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். பசியாக இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுப்பது, நான் பசியா இருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், ஆகாரம் கொடுத்தீர்கள், அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். பசியா இருக்கிறவனுக்கு போஜனம் கொடுப்பதுதான் நான் நினைக்கிறேன் மிகவும் முக்கியம். நம்ம சுவிசேஷத்தை சொல்வதை விட அதுவே பெரிய சுவிசேஷம். நம்ம ஒருத்தர் பசியா இருக்கும் போது அவங்கள்ட்ட போய் நீ கவலைப்படாத, நீ நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பாய் அப்படின்னு சொன்னா அவன் சொன்னா எனக்கு முதல்ல பசிக்கிறது சோற முடியாதுன்னு கேட்பான் இல்லையா. Anyone who is hungry, the overwhelming feeling is of hunger. எல்லாத்தோட மேன்மையா பசி வந்தா பத்தும் பறந்து போகும் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்கும். நம்ம வேற எந்த பெரிய ஊழியம் செய்யறத விட, காணிக்கை கொடுக்கறத விட, யார் யாருக்கோ காசு கொடுக்கறத விட, நம் கண்ணெதிரில் இருக்கிற பசியா இருக்கிறவனுக்கு உணவை கொடுப்பது மிகவும் முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். இயேசுவும் கூட அதை தான் செய்தார். அவர்களுக்கு, அதுவும் பேதுருவுக்கு பெரிய ஒரு காரியத்தை அவனோடு பேச போகிறார், ஆழமான ஒரு சித்தாந்தத்தை அவனோடு பேச போகிறார். ஆனாலும் அதற்கு முன்பாக என்ன செய்கிறார், அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். 11 நாம் பார்க்குறோம், 153 பெரிய மீன்கள் பிடிப்படுகுது. அதான் அந்த வலையை அவங்க இழுத்துட்டு வராங்க, ஆனாலும் அந்த வலை கிழியவில்லை. மீன் எதை குறிக்கிறது, ஆத்துமாக்களை குறிக்கிறது. அப்ப என்ன அர்த்தம், இந்த 11 பேர்ல 7 பேர் இங்க இருக்காங்க. இந்த டிசைபிள், இந்த சீஷர்கள் என்ன பண்ண போறாங்க, அநேக ஆத்துமாக்களை தேவனிடத்தில் கொண்டு வரப்போகிறார்கள். சுவிசேஷம் என்கிற வலையின் வீசி அநேகரை கொண்டு வரப்போகிறார்கள். ஆனால் அந்த வலை உடையாது. மட்டுமல்ல, 153 பெரிய மீன்கள் அப்படின்னா என்ன, எல்லா தேசத்தை சேர்ந்தவர்கள், இப்ப எல்லா தரப்பட்ட மக்களும் தேவனிடத்தில் வரப்போகிறார்கள் என்பதை குறிக்கிறதாக அது இருக்கிறது. அதோட பாருங்க, அந்த வலையை அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது அந்த வலையை யார் இழுத்துட்டு வராங்க, பேதுரு இழுத்து கொண்டு வருகிறார். அதுக்கு என்ன அர்த்தம், பேதுரு இந்த சபையின், இந்த நீ கல்லா இருக்கிற இந்த கல்லின் மேலுடைய சபையை கட்டுவேன் என்று இயேசு முன்பாக சொல்லி இருக்கிறதுடைய அடையாளமாக அது இருக்குது. 14 வசனத்தில் இது இயேசுவின் 3வது தரிசனம். ஏற்கனவே சொன்ன முதல் 2 தரிசனங்கள் என்ன அப்படின்னு, இது 3வது தரிசனம். தன்னை உயிருள்ளவராக, தான் உயிரோடு இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக இயேசு கொடுத்த 3வது தரிசனம். 15-17 வரையில் உள்ள வசனங்கள் மிகவும் முக்கியமானவைகள், மிகவும் ஆழமானவைகள். இந்த 3 வசனங்களில் என்ன சொல்றாரு, 3 தரம் கேட்கிறாரு பேதுரு, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா, நீ இவர்களை விட என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா. இங்கிலீஷ்ல வந்து Do you love me more than these சொல்லும் போது மனுஷங்களையும் குறிக்கலாம், பொருட்களையும் குறிக்கலாம். ஒருவேளை அவர் என்ன நினைக்கலாம், சொல்லியிருக்கலாம், அந்த மீன்களை காமிச்சு, இவ்வளோ மீன்கள் இருக்கு, இதை விட அதிகமாக நீ என்னை நேசிக்கிறாய், ஏன்னா நீ என்ன பண்ணிட்ட, திரும்பவும் மீன் பிடிக்க போயிட்ட, அதனால இந்த மீன் இதை விட உன்னுடைய வேலையை விட, உன்னுடைய கெரியர், உன்னுடைய வாழ்வாதாரம், உன்னுடைய அதை விட உனக்கு நான் என் மீது அதிக அன்பாக இருக்கிறாய். அல்லது இந்த சீஷர்களை விட, மற்ற சீஷர்களை விட நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்டுக்கிறாய். ஏன்னா பேதுரு ஒரு சமயம் என்ன சொல்றாரு, இவர்கள் எல்லாரும் உண்மை மறுதளித்தாலும் நான் உண்மை மறுதளிக்க மாட்டேன். அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, இவர்களை விட என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா. 3 தரம் கேட்கிறாரு. ஏன் 3 தரம் கேட்கிறார், 3 தரம் அவர் மறுதளிச்சதுனால, அவரை ரெஸ்டோர் பண்றதுக்காக, அவரை புதுப்பிப்பதற்காக 3 முறை கேட்கிறார். நாமும் கூட பல வேளைகளில் தேவனை ஒருவேளை மறுதளித்திருக்கலாம், தேவனை விட்டு தூரமாக போயிருந்தால், நம்மை ரிஸ்டோர் பண்ணுகிற, நம்மை புதுப்பிக்கிற, நாம் இருந்த இடத்துக்கு திரும்பவுமாய் நம்மை கொண்டு வருகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. 18-19 வசனங்களில் பேதுருவுக்கு அவர் என்ன சொல்லுகிறார், நீ உன் இளையவனாக இருந்த போது என்ன பண்ண, உன் இஷ்டப்படி எங்க வேணுமோ போன, ஆனா இனிமே உன உன் கையை கட்டி உனக்கு பிடிக்காத இடத்துக்கு உன்னை அழிச்சுட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க, கிறிஸ்துவ இடத்தில் வந்தால் எல்லா கஷ்டமும் உனக்கு போயிடும், அது உண்மையா. இயேசு என்ன சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு தான் சொன்னார். ஆண்டவர் வந்து இந்த உலகத்தில் நமக்கு எல்லாத்தையும் பிளஸ், அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவர் வாக்களிக்கவே இல்லை. வரப்போகிற உலகத்தில் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்கள் துன்பங்களை எல்லாம் போக்கி விடுவேன், அதிசயமாக போக்கி விடுவேன்னு சொல்லல, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு தான் சொன்னார். அநேகர் தவறாக அப்படி போதிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை கேட்டு வருகிறவர்களும் ஏமாற்ற மாட்டேங்கிறத பார்க்குறோம். இயேசு வந்து ஹி டிட் நாட் மின்ஸ் வேர்ட்ஸ், அவர் பொய்யா சொல்லல. ஹி டிட் மிஸ்லீட் பீட்டர், அவன் உள்ளதை உள்ளபடி பேதர்கிட்ட சொல்லல. உனக்கு இப்படி எல்லாம் நடக்கும், நமக்கு எல்லாம் தெரியும். பேதரும் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹிஸ்டரி டெல்ஸ் அஸ் தட் பீட்டர் வாஸ் க்ரூசிஃபைட் அப்சைட் டவுன். கடைசியாக 20 பேதுரு யோவானைக்கு குறித்து கேட்கிறார். இவனுக்கு வாட் அபவுட் ஹிம், எனக்கு சொல்லிட்டீங்க ஓகே, எனக்கு விலை நடக்க போகுது, இவனை பத்தி என்ன, ஏன்னா இவன் தான் ரொம்ப அன்பான சிஷன், வாட் அபவுட் ஹிம் அப்படின்னு கேட்கிறாரு. பல வேளைகள் நம்முடைய வேலையில் கூட அதுக்கு ஏசு என்ன பதில் சொல்றாரு, இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ், உனக்கு அது தேவையில்லை, உன் வேலையை நீ பாரு, அவன் வேலையை அவன் பார்ப்பான், என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் அதுக்கு பதிலே சொல்லுறேன், இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். அதே போல தான் நம்முடைய வேலை ஸ்தலங்களில் ஒருவேளை நம்மை பலர் நம்மை தாண்டி போகக்கூடும், நம்மை விட அதிக ஒருவேளை சம்பாதிக்கக்கூடும், நம்மை விட பெட்டராக இருக்கலாம். ஆனால் எதையும் பார்த்து நம்ம பொறாமப்படவோ வன் கண் வைக்கவும் தேவையில்லை. கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்டியன் லைஃப் கேன் நெவர் பி லிவ்ட் இன் அ ரிலேட்டிவ் மேனர். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒப்பிட்டு பார்த்து வாழ்கிற வாழ்க்கை அல்லவே அல்ல. நான் இதை அடிக்கடி சொல்வது உண்டு, என் குடும்பத்தினர் இடத்துல அடிக்கடி சொல்வது உண்டு. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் டு பி லிவ்ட் இன் அப்சல்யூட் வே, அதாவது இட் இஸ் நாட் இனஃப் டு பி பெட்டர் தென் எக்ஸ் ஒய் ஆர் ஜெட், இவங்களும் செய்கிற பாவங்கள் இவங்களை விட நான் பெட்டராக இருக்கேன் அப்படிங்கிறது தேவையே இல்லை, அதுதான் பிரயோஜனம் இல்லை. தேவனுக்கு முன்பாக நான் நிற்கும்போது தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய கேரக்டர், இயேசுவின் கேரக்டர், இயேசுவின் மாதிரி, இவைகளுக்கு முன்பாக நான் நிற்கும்போது எப்படி ஒப்பிடப்பட முடியும், நான் ஹவு டு ஐ ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் காட்ஸ் வேல்யூஸ் நாட் த வேர்ல்ட்ஸ் வேல்யூஸ். இந்த உலகம் கற்றுக் கொடுக்கிற காரியங்களுக்கு அதோடு என்னை ஒப்பிட்டு பார்த்துல பெட்டராக இருக்கேன்னு சொல்ல முடியாது, அது பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும், ஓ 4 வந்திருக்கீங்களா, இவன் பெட்டர், இவன் அதோட மோசம், இது ரொம்ப மோசம், அப்படி பார்க்க போதுங்க. எல்லாரும் என்ன பண்ண போறோம், தனித்தனியா ஒவ்வொருத்தரா தான் அவர் முன்னாடி நிற்க போறோம். நாம் ஒவ்வொருத்தரும் நாம் அவர் முன்னாடி நிற்கும் போது நாமும் அவரும் மட்டும்தான் இருப்போம், நம்முடைய செய்கைகளும் அவருடைய நியாயத்திற்கும் மட்டும்தான் இருக்கும். ஆகையினால் வி ஹாவ் டு லிவ் அவர் லைஃப்ஸ் இன் அன் அப்சல்யூட் மேனர், நாட் இன் அ ரிலேட்டிவ் மேனர். ஏ பேதுருவை கடைசியாக பேதுருவை அவனுடைய வேலை ஸ்தலத்தில் கண்டுகொண்ட இயேசு, பேதுருவும் அவனுடைய வேலை ஸ்தலத்தில் இயேசுவை பார்த்தாலையா. உடனே முதல்ல பார்க்கும்போது அவன் என்ன சொன்னான், பாவியாகிய மனுஷன் என்னை விட்டு இது போக வேண்டும் சொல்றான். அவனுக்கு அவ்வளவு பிரமிப்பாயிடுச்சு, தன்னுடைய வேலை ஸ்தலத்தில் அவரை பார்க்கிறார். கடைசியாக அவரை விட்டு போன அப்புறம் திரும்பவும் அவனை அவர் புதுப்பிக்கிறார், ஹி ரெஸ்டோர்ஸ் ஹிம் பேக் இன் ஹிஸ் வொர்க் பிளேஸ். இரண்டு முறைகளும் இயேசு தான் பேதுருவை தேடி போனார், பேதுரு இயேசுவை தேடி போகிறார். God comes in search of us and finds us in our workplace, in our family. நாம் எங்க இருக்கிறோமோ அங்க. என்ன எனக்கு என்னுடைய சைல்டுட் 6 நான் ஆண்டவரை குறித்து அறிந்து கொண்டேன். முதன் முதலாக ஒரு மனுஷன் மூலமாக தான், ஒரு ஆண்டவருடைய ஒரு ஊழியக்காரன் மூலமாக தேவனை அறிந்து கொண்டேன். அவர் காட்டின உண்மையான அன்பு, அவர் காட்டின நிபந்தனை இல்லாத அன்பு எங்கள் எல்லாரையும் தேவனிடத்தில் இழுத்தது. அப்படிப்பட்ட ஊழியர் செய்த ஒரு மனுஷனால் நாங்கள் இன்றைக்கு அவருடைய ஊழியத்தில், அவருடைய வேலையில் அவர் உண்மையுள்ளவராக இருந்ததுனால்னா இன்றைக்கு ஒரு முழு குடும்பமே தேவனத்தில் வந்திருக்கிறதுன்னு நான் சொல்றேன் இல்லையா. ஆகையினால் நம்முடைய வேலை ஸ்தலங்கள் நாம் எப்படி இருக்கோம், நாம் தேவனை அடையாளம் கண்டுகொள்கிறோமா, தேவன் நம்மை அடையாளம் கண்டுகொள்கிறாரா, நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நாம் இருப்பதை பார்த்து மற்றவர்கள் நம்மில் தேவனை அடையாளம் கண்டுகொள்கிறார்களா, இதுதான் நாம் இன்றைக்கு கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. தேவன் தாமே நாம் அப்படி தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க நமக்கு உதவி செய்வாராக. கடைசியாக ஒரு பாடல், உயிர் தெழுதலை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களில் உயிர் தெழுதலை குறித்து நான் எழுதிய ஒரு பாடல், ஒரே ஒரு கவியை மட்டும் நான் பாடுகிறேன். உயிர் தெழுந்த இயேசுவை மகதலேனா மரியாள் தேடி போகும்போது அவளுக்கு இயேசுவை அடையாளம் தெரியவில்லை. அப்போ அவள் கேட்கிறார், ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய், ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய். அவள் ஏன் அழகா, தனக்கு அன்பானவரை காணும், யாரை தேடுகிறாள், தன் கிறிஸ்து உயிரோடு இருப்பவரை உயிரில்லாதவர்களிடத்தில் தேடுகிறாள். நாம் பல வேளைகள் அறியாமல் நாம் தேடுகிறவர், நாம் நம்மை நாம் நேசிக்கிறவர் நம் கூடவே தான் இருக்கிறார். ஆகவே நாம் கண்ணீர் விட தேவையில்லை, அழ தேவையில்லை. அதை சொல்லுகிற பாடல்